الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله. والصلاة والسلام على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين. اما بعد، فيا عباد الله، اوصيكم واياي اولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد، اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، فبما رحمه من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இதனை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இந்த தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ உழைத்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதா. அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அருளாளனாக, அன்பாளனாக, இரக்கமுள்ளவனாக, பாசமுள்ளவனாக இருக்கிறான். அவன் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த தீனுல் இஸ்லாம் அன்பினுடைய மார்க்கம், ஆதரவினுடைய மார்க்கம், இரக்கத்தினுடைய மார்க்கம். அவன் எங்களுக்கு அனுப்பிய நபி கண்மணியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துடைய நபியாக இருக்கிறார். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு மேர்சியாக, கம்பஷனை கொடுக்கக்கூடியவர்களாக, சிங்களத்திலே சொல்லுவார்கள் தயா கருணாய மைத்ரியே என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அன்பை இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் உங்களை அனுப்பினோமே தவிர வேறு ஒன்றுக்காக வேண்டியும் அல்ல என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலாவுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களிலே மிக முக்கியமான இரண்டு மூன்று அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் அர் ரஹீம், அர் ரஹ்மான் என்று இருக்கிறது, அர் ரஹூஃப் என்று இருக்கிறது. இரக்கம் உள்ளவன், பாசம் உள்ளவன், அன்புள்ளவன், கனிவானவன் என்ற கருத்தை எல்லாம் அது காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மத், மேர்சி எனப்படக்கூடிய அந்த கருத்தை தரக்கூடிய அந்த சொல் அல் குர்ஆனிலே 79 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுமாராக 315 இடங்களிலே அந்த சொல்லிலிருந்து வரக்கூடிய ஏனைய சொற்களையும் நாங்கள் பார்த்தோம். அந்த அளவு தூரம் அல் குர்ஆனிலே இரக்கத்திற்கு, அன்பிற்கு, பாசத்திற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அல்லாஹு தஆலா இரக்கமானவன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கமுள்ளவர்கள். அவன் இந்த உலகத்துக்கு தந்த அந்த தீன் இரக்கத்துடைய மார்க்கமாக இருக்கிறது. ஆனாலும் சகோதரர்களே, மிகவும் கவலையான விஷயம், இப்படிப்பட்ட அருளை சுமந்த இந்த மார்க்கம் இந்த உலகத்திலே தவறாக புரியப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்று சொன்னாலே பயங்கரவாதம், கொடூரம், தீவிரவாதம் என்ற கருத்துக்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மனங்களிலே பதிந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு அடிப்படையான காரணம், நாங்கள் இந்த இஸ்லாத்திலே இருக்கின்ற இந்த அன்பு, அந்த இரக்கம் என்ற அந்த பகுதிகளை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்ட தவறிவிட்டோம். எமது பேச்சினாலும் எமது நடத்தையினாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெரிய அநியாயம். அல்லாஹ் தஆலா தன்னை ரஹ்மான் என்று சொல்லுகிறான், ரஹீம் என்று சொல்லுகிறான், ரவூப் என்று சொல்லுகிறான். இந்த இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது குதல்லின்னாசி ரஹ்மா, உங்களுக்கு நாங்கள் இந்த இஸ்லாத்தை நேரான வழியாகவும் அருளாகவும் தான் அனுப்பியிருக்கிறோம். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் ஆலமீ, இந்த உலகத்துக்கு அருளாக இல்லாமல் நாங்கள் உங்களை அனுப்பவே இல்லை நபியே என்று தன்னுடைய நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றார்.
அப்படிப்பட்ட மார்க்கம், சாந்தியின் மார்க்கம், சமாதானத்தின் மார்க்கம், இரக்கத்தின் மார்க்கம். இந்த உலகத்திலே இரக்கத்துக்கு முன் உதாரணத்தை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். பௌத்த மதத்திலே மெத்தா, கருணா, முதிதா, உபேஷா என்று சொல்லுவார்கள். ஆனால் எங்களுடைய மார்க்கத்திலே இந்த அன்பு, இரக்கம் தொடர்பாக, மன்னிப்பது தொடர்பாக, மற்றவர்களை ஆதரவளிப்பது தொடர்பாக மிகவும் விரிவாக பேசப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா எந்த அளவு தூரம் இரக்கமானவர் என்றார், இந்த வானங்கள் பூமியை படைத்த நாளிலே அல்லாஹு தஆலா இரக்கத்தை படைத்து அதனுடைய 100 பகுதிகளிலே ஒரு பகுதியைத்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறான். ஒரு பறவை தன்னுடைய குஞ்சை காலால் மிதித்துக் கொண்டிருக்கிறது, அந்த காலை தூக்குகின்ற சந்தர்ப்பத்திலே இரக்கத்தின் காரணமாகத்தான் தூக்குகிறது என்றால், அந்த 99 100 ஒன்றாக இருக்கின்ற இரக்கம் தான் அதற்கு காரணம். அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அந்த 100 அன்பையும் இரக்கத்தையும் பரிபூர்ணமாக பிரயோகிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இதுதான் இஸ்லாத்திலே இரக்கத்தை பற்றி, அன்பை பற்றி, பாசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற மிகவும் அடிப்படையான விஷயம். இன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரு பயங்கரவாதியார், ஒரு தீவிரவாதியார். இந்த உலகத்துக்கு அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் என்பது ஒரு கொடூரமானது என்றுதான் இன்று சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் ஒரு தீவிரவாதியாக, ஒரு பயங்கரவாதியாக இருக்கவில்லை. அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் இந்த முழு உலகத்தாருக்குமான ஒரு அருளாக, ஒரு அருட்கடையாக, ஒரு பேரொளி பிளம்பாகத்தான் அமைந்ததே தவிர அவர்கள் இந்த உலகத்திலே எந்த ஒரு பயங்கரவாதத்துக்கும் அவர்கள் ஒத்துழைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எவ்வளவு தூரம் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கமானவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி காட்டுகிறார். நபியே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக, அல்லாஹு தஆலா இரக்கம் உள்ளவன், அன்பானவன், அதன் காரணமாகத்தான் நீங்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கடின சித்தம் படைத்தவராக, கொடூரமானவர்களாக இருந்திருந்தால் உங்களை மட்டும் இந்த மக்கள் எல்லோரும் விரண்டு ஓடி இருப்பார்கள் என்று குர்ஆனிலே சொல்கிறார். ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட மாத்திரத்தில் இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. காரணம், அவருடைய முகத்தில் இருந்த புன்முறுவல், அவர்களுடைய வார்த்தையில் இருந்த கனிவு, அவர்களுடைய நடவடிக்கைகளில் இருந்த அந்த அரவணை. அப்படி இருந்தால், அவர்கள் கொடூரமானவர்களாக இருந்தால், இந்த உலகத்துக்கு பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்யத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருந்தால், கடைசி ஹஜ்ஜத்துல் வதாவிலே அந்த லட்சக்கணக்கான மக்கள் அவர்களோடு அப்படி ஒட்டி உறவாடி அவர்களுடைய பிரிவை நினைத்து கதறி அழுந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நகரியார்கள், ஏழைகளுக்கு உதவி செய்பவர்களாக, வழி தவறி போனவர்களுக்கு வழி காட்டுபவர்களாக, அவர்களுடைய கஷ்டங்களிலே துன்பங்களிலே பங்கெடுப்பவர்களாக, எங்கெல்லாம் அநீதியும் அக்கிரமும் இருக்கிறதோ அதற்கு எதிராக போராடுபவர்களாக, அசத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களாக ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்களே தவிர, அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற வளங்களை சுரண்டி மனிதர்களை அடிமைப்படுத்தி பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் ஏற்றுமதி செய்பவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள், அவர்கள் மனித சமுதாயத்தின் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் வைத்திருந்தார்கள். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், எந்த தூரம் இந்த மனித சமுதாயம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால், அவர்கள் தன்னுடைய தூதை முன்வைத்து அந்த தூதை அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாத போது அவர்கள் தன்னையே அடித்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு செல்லுவார்களோ என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். மனித சமுதாயத்தின் மீது அவ்வளவு அக்கறை, அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம், அவ்வளவு கரிசனை. அப்படிப்பட்ட தூதர் எப்படி பயங்கரவாதியாக இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு தூதர் எப்படி ஒரு தீவிரவாதியாக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுக்கு தொழுகை நடாத்துபவர்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களிலே யாராவது ஒருவர் தொழுகை நடாத்தினால் அந்த தொழுகையை சுருக்கமாக்கிக் கொள்ளட்டும். காரணம், தொழ வந்திருக்கின்ற மகமூன்களிலே நோயாளிகள் இருப்பார்கள், பலவீனர்கள் இருப்பார்கள், அவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். இதுதான் அந்த அருளின் வடிவமாக காணப்பட்டது, அன்பினுடைய வெளிப்பாடாக காணப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், எப்படி ஒரு மகனை தன்னுடைய தகப்பன் இரக்கமாக அன்பாக பார்ப்பானோ அது போன்றுதான் மனிதர்களே உங்களை பொறுத்தவரையில் நான் இருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லி காட்டினார். இதுதான் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அன்பு இரக்கமாக காணப்படுது. அவர்கள் ஒரு நாளும் கடின சித்தப்படைத்தவர்களாக காணப்படவில்லை. ஒரு நாள் தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் மடியிலே வைத்துக் கொண்டு புத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே வருகின்றார்கள் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை பொறுத்தவரையில் பல பிள்ளைகள் இருக்கிறார்கள், நான் வாழ்நாளிலே அவர்களை புத்தமிட்டது கிடையாது என்றால் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்திலே இருந்த கருணையின் காரணமாக, பாசத்தின் காரணமாக தன்னுடைய பேரப்பிள்ளையை கட்டி அணைத்து முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யர்ஹம் லா யுர்ஹம், யார் மற்றவர்கள் மீது அன்பு காட்டவில்லையோ இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொன்னார். மற்றவர்களுக்கு இரக்கத்தை கொணிய வேண்டும், உள்ளம் நெகிழ வேண்டும். கஷ்டப்படுகின்ற, துன்பப்படுகின்ற, உதவி தேவைப்படுகின்ற ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுது அந்த ஊற்றெடுத்து அந்த இரக்கம் உள்ளத்திலிருந்து பிரவாகித்து ஓட வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய பிரிக்க முடியாத பண்பாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா உன்னுடைய உள்ளத்திலிருந்து அந்த இரக்கத்தை பாசத்தை கலட்டி விட்டதற்காக நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நன்னடியாக தொழுகின்ற பொழுது இமாம் தனக்கு பின்னால் இருப்பவர்களுடைய சுகதுக்கங்களை கவனித்த நிலையில் தான் தொழுகை நடாத்த வேண்டும் என்று சொன்ன நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைகளை முத்தமிடுவது என்பது ஒரு மனிதனுடைய இரக்கத்தின் அடையாளம் என்று சொன்ன நபி அவர்கள். அவர்கள் சொன்ன மிக பிரபலியமான இரண்டு உதாரணங்கள் இருக்கின்றன. ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறான், அவனுக்கு தாகமாக இருக்கிறது. அவன் ஒரு கிணற்றிலே இறங்கி அங்கு தாகத்தை தீர்த்து விட்டு வெளியே வருகிறான். அங்கு ஒரு நாய் தாகத்தின் காரணமாக தரையை பூமியை நக்கிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் அந்த மனிதன் அந்த கிணற்றுக்குள் தன்னுடைய செருப்பை அனுப்பி, பாதரட்சையை அனுப்பி நனைத்து அதனை அப்படியே வெளியே எடுத்து அதனுடைய வாயிலே குளித்து விடுகின்றான். அந்த நாய் தாகத்தை தீர்த்து கொள்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னித்தான் என்று சொன்னார். ஒரு பெண் ஒரு பூனை குட்டியை கட்டி வைத்தார், அதற்கு சாப்பாடு கொடுக்கவும் இல்லை, தானாக வெளியே சென்று சாப்பிட்டுக் கொள்வதற்கு அனுமதிக்கவும் இல்லை. அந்த பெண் நரகத்தில் நுழைந்தாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களோடு மூமீன்களோடு மாத்திரம்தான் இரக்கமாக இருந்தார்கள். அப்படி அல்ல, மிருகசாதிகளோடு இரக்கமாக இருந்தார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களோடு இரக்கமாக இருந்தார்கள், அவர்களுக்கு தனது கருணையை பொழிந்தார்கள். மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவர், முஸ்லீம்கள் மீது மட்டும் என்று சொல்லவில்லை, அந்நாஸ் மனிதர்கள், அது முஸ்லீமாக இருக்கலாம் அல்லது முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரனாக இருக்கலாம், அவர்கள் மீது யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா இரக்கம் காட்ட மாட்டான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அல்லாஹ்வுடைய நன்னடியாக இஸ்லாத்தினுடைய யுத்தம் சம்பந்தமாக சொல்லுவார். இஸ்லாத்திலே யுத்தம் ஏன் செய்யப்பட்டது என்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற வளங்களை சுரண்டுவதற்கும் சாமானியமான மனிதர்களை அடக்கி ஒடுக்குவதற்கும் தான் யுத்தம் செய்யப்பட்டது என்று சொல்வார்களே, அது முற்றிலும் பிழையான ஒரு கருத்து. உலகத்திலே எந்த சமுதாயங்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த சமுதாயங்களை விடுவிப்பதற்கு, யாரெல்லாம் பலகீனர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கு, அவர்களுக்கு தம்மால் ஆன உதவிகளை ஒத்தாசைகளை செய்வதற்குத்தான் இஸ்லாத்தினுடைய ஜிஹாது என்ற கோட்பாடு இருக்கிறதே தவிர, இந்த உலகத்தில் இருக்கின்ற வளங்களை சுரண்டுவதற்கும் சாமானியமான மனிதர்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் தேவாலயங்களில் சென்று குண்டுகளை பொருத்திக் கொண்டு மற்றவர்களை வெடிக்கச் செய்வதற்கும் இஸ்லாமிய ஜிஹாத் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நம்பியார்கள், எந்த அளவுக்கு என்றால் நீங்கள் நிர்பந்தமாகத்தான் யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நீங்கள் மரங்களை வெட்ட வேண்டாம், சிறுவர்களை கொலை செய்ய வேண்டாம், பெண்களை கொலை செய்ய வேண்டாம். யாரெல்லாம் ஆசிரமங்களிலும் தேவாலயங்களிலும் பாதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது கையை வைக்க வேண்டாம். நீங்கள் தேவாலயங்களை நீங்கள் உடைக்க வேண்டாம். முழுமையாக சேதமாக்குவது எப்படி போனாலும் வரா துன்கசு, அந்த தேவாலயங்களுடைய ஒரு சிறு பகுதியை கூட நீங்கள் உடைக்க வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எதிக்ஸ் ஆஃப் வோ என்று நாங்கள் சொல்கிறோம். யுத்தம் செய்வதாக இருந்தால் அங்கும் கருணை இருக்கிறது, அங்கும் ஒரு பாசம் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் தன்னுடைய நோய்க்காகவே தன்னுடைய ஒரு உடல் உறுப்பை ஆபரேஷன் செய்து அகற்றுகிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் அந்த உறுப்பின் மீது அவனுக்கு இரக்கம் இல்லை என்பது அல்ல. அந்த உறுப்பு இறுக்கமாக இருந்தால் அவனுடைய உடம்பெங்கும் அந்த நோய் பரவி ஏனைய உறுப்புகளையும் அது பாதிக்கும் என்ற காரணத்தினால்தான் அதனை அவன் நீக்குகின்றானே தவிர, அது போன்றுதான் இஸ்லாமிய ஜிஹாத் என்பது. யாரெல்லாம் சமுதாயத்திலே அடங்கா பிடாரிகளாக இருந்து சமுதாயத்துக்கு மிகப்பெரிய துரோகம் செய்து சமுதாயத்திலே அழிவு வேலைகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக, அவர்களை நெறிப்படுத்துவதற்காகத்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த ஆயுதங்கள் தூக்கப்பட்டிருக்கின்றனவே தவிர சிலர் நினைப்பது போன்று அது ஒரு பயங்கரவாத நடவடிக்கை அல்ல. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு கஷ்டப்பான ஒரு மருந்தை கொடுக்கிறான். ஏன் கொடுக்கிறான்? அந்த பிள்ளைக்கு அந்த நோய் சுகமாகட்டும் என்ற நோக்கத்தோ, இரக்கமின்மையின் காரணமாக அல்ல. இஸ்லாத்திலே சில குற்றவியல் தண்டனைகள் பற்றி பேசப்படுகிறது, அவை கொடூரமானவை என்று சொல்லப்படுகின்றன. நிச்சயமாக அப்படி அல்ல. ஏன்? சமுதாயத்திலே இருக்கின்ற நன்மக்களை இந்த குற்றவாளிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இஸ்லாமிய சட்டங்கள் இருக்கின்றனவே தவிர சாமானிய மக்களை அழிப்பதற்கோ ஒழிப்பதற்கோ அல்ல என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நடியார்களே, உலகமெங்கும் இஸ்லாமிய படைகள் சென்றன என்ற வரலாற்றை நாங்கள் பார்த்தோம். அவைகள் சென்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் அந்த படைகளை அந்த பிரதேசங்களில் இருப்பவர்கள் வரவேற்றார்கள். காரணம், தங்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த இஸ்லாத்திலே தீர்வு இருக்கிறது என்ற காரணத்தினாலே தவிர ஆயுத முனையில் இஸ்லாம் பரப்பப்படவில்லை. இதோ இந்தியாவும் இஸ்லாம் வருகிறது. அதனை பற்றி சுவாமி விவேகானந்தா அவர் இந்தியாவின் பணிக்கு இளைஞர்களே வருகை எனப்படக்கூடிய ஒரு நூலிலே அழகாக சுட்டி காட்டுகிறார். இந்தியா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டது, அந்த மக்களுக்கு எவ்வளவு தூரம் விமோசனம் தேவைப்பட்டது, அவர்களுக்கு எவ்வளவு தூரம் அன்பும் ஆதரவும் தேவைப்பட்டதோ அதனை முஸ்லிம்களால் இந்தியாவுக்கு வழங்க முடியமாக இருந்ததன் காரணமாகத்தான் இஸ்லாமியர்கள் அங்கு வெற்றி பெற்றார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். முகம்மதியர் இந்தியாவுக்கு வந்த பொழுது கீழ்நிலையில் இருந்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அதிக மோட்சமாக அது அமைந்தது. ஆங்கிலத்தில் அவர்கள் செல்வேஷன் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் அந்த நாட்டிலே இருந்த ஐந்தில் ஒரு பகுதியினர் இஸ்லாத்திலே நுழைந்தார்கள். வாழும் அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், நெருப்பும் தான் அந்த மாற்றங்களை ஏற்படுத்தின என்று யாராவது சொல்லுவார்களாக இருந்தார். ஆங்கிலத்திலே சொல்வார்கள், போர்ட் ஆஃப் மேட்னஸ், அது பைத்தியகாரத்தனம் தான் என்ற கருத்தை சுவாமி விவேகானந்தா அவர்கள், அதாவது இந்து சமூகத்தைச் சேர்ந்த மிக முக்கியமான ஒரு சிந்தனையாளர், அவர்கள் கூட அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார். எனவே இஸ்லாம் ஒரு நாட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய விமோசனம் தான் அங்கு கவனத்தில் கொள்ளப்பட்டதே தவிர, இந்த காரணத்துவவாதிகள் இந்த நாடுகளுக்கு சென்று மக்களுடைய இரத்தங்களை குடித்து அந்த வளங்களை எல்லாம் சுரண்டி அங்கிருக்கின்ற அப்பாவி பொதுமக்களை எல்லாம் கொலை செய்கின்ற நிலை காணப்பட்டது. அப்படியான நிலையிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இஸ்லாமிய படையணிகள் இருக்கவில்லை என்பதை அது காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் சொல்ல வருவது இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு நடவடிக்கை அது யுத்தம் செய்வதாக இருந்தால் என்ன, அதனுடைய குற்றவியல் சட்டங்களாக இருந்தால் என்ன, இஸ்லாத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் பின்னால் இருப்பது இரக்கமும் அக்கறையும் பாசமும் என்ற கருத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரஜுலன் ஷகா கஸ்வத கல்பிஹி. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளம் கடுமையாக இருக்கிறது, கொடூரமாக இருக்கிறது, மிகவும் இறுகிய நிலையில் இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று ரஹ்மத்துல்லில் ஆலமீ நபி அவர்களிடத்திலே வந்து ஒரு மனிதர் கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இம்ஸா ஃபஸ்ல் யதீம் வ அத்அமில் மிஸ்கீன். ஒரு யதீமுடைய தலையை நீ சடாவுகிறாய், ஒரு மிஸ்கீனுக்கு நீ சாப்பாடு போடுகிறாய். அந்த நேரத்திலே உன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கொடூரமான தன்மை அப்படியே இல்லாமல் போய்விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போது நாங்கள் யதார்த்தத்திற்கு வருவோம். நாம் எமது சமுதாயத்திலே ஏழ்மையை பார்த்தோம், அறிவீனத்தை பார்த்தோம், அடக்குமுறையை பார்த்தோம். எத்தனையோ பேர் தங்களுடைய அடிப்படையான தேவைகளை கூட நிறைவு செய்து கொள்ளாமல் கண்ணீரும் கம்பலையுமாக மிகப்பெரிய கவலைகளோடு இருக்கிறார்கள். ஆனால் எமது சமுதாயத்தில் இருக்கின்ற சிலர் மிக பெரும் ஆடம்பரத்தோடு வாழ்கிறார்கள், வீண்விரயம் செய்கிறார்கள். திருமணங்களுக்காக, வீடுகளை கட்டுவதற்காக, வாகனங்களை வாங்குவதற்காக, இது எதனுடைய அடையாளம்? உள்ளம் கொடூரமாக இருக்கிறது, கல் நெஞ்சமாக இருக்கிறது, இவருடைய உள்ளங்கள் நெகிழவில்லை. இங்கு அல்லாஹு தஆலா எதிர்பார்த்த ரஹ்மத், அன்பு, அந்த மர்சி, அந்த கம்பஷன் என்பது அங்கு காணப்படவில்லை என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஏழையை பார்க்கின்ற பொழுது உள்ளம் உருக வேண்டும். ஒரு நோயாளியை பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்வதிலே எமது உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்பட வேண்டும். பாடசாலைக்கு போவதற்கு வசதி இல்லாமல் ஒரு குழந்தை தடுமாறிக் கொண்டிருக்கிறது என்றால், அதற்கு ஒரு சப்பாத்தை வாங்கி கொடுப்பதற்கும், அதற்கென்று ஒரு நிவாரணத்தை கொடுப்பதற்கும் எமது உள்ளம் இடம் தரவில்லை என்றால், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக பின்பற்றுகிறோம், ரஹ்மானை ரஹீமை அல்லாஹ்வாக ஏற்றிருக்கிறோம் என்று வாதிட்டுக் கொள்வதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் கஜாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய எஹ்யாவிலே சொல்லுகின்ற ஒரு உதாரணத்தை இந்த சந்தர்ப்பத்திலே கடைசியாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமான ஒரு சூஃபி மகானாக இருந்த பிஷ்ருபுல் ஹாரி அல் ஹாபி என்று சொல்வார், அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து, மகானே, நான் ஹஜ் செய்வதற்காக வேண்டி தயாராகிக் கொண்டிருக்கிறேன். என்னிடத்திலே 2000 திருகங்கள் காணப்படுகின்றன. அப்போது பிஷ்ருபுல் ஹாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் அந்த ஹஜ் கடமையான ஹஜ்ஜா இல்லை, ஒரு சுன்னத்தான ஹஜ்? அந்த நேரத்திலே அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் இந்த சுன்னத்தான ஹஜ்ஜை செய்ய, அதாவது முதலாவது கடமை அந்த மனிதர் ஃபர்லான ஹஜ்ஜை முடித்திருந்தார், சுன்னத்தான ஹஜ்ஜிக்காக வேண்டி போவதற்கு தான் இந்த அபிப்பிராயம் கேட்டு வந்திருக்கிறார், நீங்கள் ஹஜ்ஜின் மூலமாக எதனை நாடுகிறீர்கள்? அல்லாவை திருப்திப்படுத்த நாடுகின்றேன். நீங்கள் அல்லாஹு தஆலாவை திருப்திப்படுத்தத்தான் விரும்புகிறீர்களாக இருந்தால், வீட்டில் இருந்து கொண்டே அல்லாவை திருப்திப்படுத்துவதற்கு ஒரு வழிவகையை சொல்லித்தரவா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று அந்த மனிதர் சொல்லுகிறார். மிக கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், பிஷ்ருபுல் ஹாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 2000 திருகங்களையும் வைத்துக் கொண்டு ஒரு கடனாளியுடைய கடனை நீங்கள் தீர்த்து கொடுக்க முடியுமா இருந்தால், ஒரு ஏழைக்கு உதவி செய்ய முடியுமா இருந்தால், குடும்ப சுமையை சுமந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியுமா இருந்தால், ஒரு யத்தீமை உங்களால் கவனிக்க முடியுமா இருந்தால், நீங்கள் செய்கின்ற அந்த ஹஜ்ஜை விடவும், அப்படிப்பட்ட 100 ஹஜ்ஜிகள் செய்வதனை விடவும் அது சிறப்பானதாக இருக்கும் என்று அவர்கள் சொன்ன சந்தர்ப்பத்திலே அந்த வந்த மனிதர் சொல்லுகிறார். இது நான் சொல்லுகின்ற கருத்தல்ல, இமாம் கஜாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அஹ்யாவிலே சொல்லுகின்ற கருத்து. அந்த நேரத்திலே அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் அந்த சுன்னத்தான ஹஜ்ஜை செய்வதற்கு தான் விருப்பப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்திலே இமாம் பிஷ்ருபுல் ஹாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அருமையான ஒரு கருத்து, அல் மாலு இதா ஜுமிஅ மின் வஸத்தி திஜாரா வஷ்ஷுஹா யத்தலத் நுஃபூஸு அன் தக்திய பிஹி வத்ரா. எப்போது ஒரு மனிதன் தன்னுடைய சொத்து செல்வங்களை வியாபாரம் செய்கின்ற பொழுது பொய் சொல்லி அல்லது ஏமாற்றி சேர்த்திருக்கின்றான், சந்தேகத்துக்கிடமான முறையில் உழைப்பு செய்து தன்னுடைய சொத்துக்களை சேர்த்திருக்கின்றான், அந்த நேரத்தில் உள்ளம் விரும்பியவாறுதான் அந்த பணத்தை செலவு செய்ய சொல்லும், எனவே நீ சென்று வரலாம் என்று அழைத்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியாக இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இரக்கம் இருக்குமாக இருந்தால், பாசம் இருக்குமாக இருந்தால், அல்லாஹ் தஆலாவை திருப்திப்படுத்துகின்ற அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கின்ற சக மனிதர்களையும் அவன் கவனிக்க வேண்டும். தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய உற்றார் உறவினர்கள், தனக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஏழைகள், கஷ்டப்படுபவர்கள், உதவிக்கு பாத்திரமானவர்கள், இவர்களை கவனிப்பது இந்த ரஹ்மத்துடைய பாட்பட்டதாக இருக்கும். வல்ல நாயன் அல்லாஹ் தஆலா எம் அனைவருடைய உள்ளத்திலும் அந்த இரக்கத்தையும் பாசத்தையும் உற்பத்தி செய்து தருவானாக. பாவங்களை மன்னித்து வருவாயாக. நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கின்ற இந்த பாவங்களை மன்னித்து வருவாயாக. இந்த உலகத்திலே யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீ ஆதரவாக இருப்பாயாக. அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மேலான அந்த மனப்பாங்கை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே உயர்தரமான கலிமாவை மொழிந்தவர்களாக எங்களுடைய அந்த ஊரை நீ கைப்பற்றுவாயாக. எங்களுடைய தாய் தரப்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருடைய பாவங்களை நீ மன்னித்து வருவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே கல்குன் சலீம் எனப்படக்கூடிய அந்த தூய்மையான உள்ளத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன்.